நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேரமுயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், அதே போல் மற்றைய சங்கங்கள் எல்லாம் உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் வழமை போல நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து நான் 3-4 பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியானத்தில் இருந்து உள்வாங்குங்கள், பல அரிய விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 389, 390, 391, முடிந்தால் 392. ஆன்மீகத்தின் எல்லையை இரு சொற்களில் அடக்கிவிடலாம். அவை சீலம் பிரக்ஞை என்பன. சீலம் என்பது ஒழுக்கம், பிரக்ஞை என்பது உள்ளுணர்வு. பிரக்ஞையால் அறியாமை அழியும். ஞானம் என்பது வெறும் நூலறிவு ஆகாது, அது சீலத்தால் மட்டுமே அடைய முடியும். அன்பு, கருணை, இனிமை, நடுநிலைமை ஆகியவை சீலத்தில் அடங்கும். எனவே எழுமின் விழிமின் எல் நில்லன் மின் இலக்கை அடையும் வரை என்பது விவேகானந்தரது கோஷம். எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். சோம்பலையும் பயத்தையும் உதறுங்கள், பலவீனத்தின் பயனே பந்தம். சமுதாயத்தின் புத்துருவாக்கம் தனி மனிதன் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே. அவன் தனது பண்பாட்டுச் சிறப்பை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற சூழலில் பொருள் முதல்வாதம் சமுதாயத்திற்கு உதவாது. பொது மனிதரிடம் தத்துவ விசாரம் பற்றிய நம்பிக்கையின்மை காணப்படுகின்றது. ஆனால் தத்துவவாதிகளிடம் எவ்வகை தத்துவ விசாரத்தையும் மேற்கொள்ளலாம் என உறுதியற்ற தன்மை காணப்படுகின்றது. தத்துவ அணுகுமுறைகள் பல வகைப்படும். இதனால் குழப்பம் ஏற்படுகின்றது. விளைவு அவற்றில் நம்பிக்கை. பல வகை சித்தாந்தங்கள் ஒவ்வொரு நாளும் காளான் போல் முளைத்த வண்ணம் இருக்கின்றன. இல்லாத கருப்பு பூனையை இருட்டில் ஒரு பைத்தியக்காரன் தேடுவது போல இருக்கின்றது. இது வெறும் தத்துவத்தை நோக்கும் இந்த போக்கு இக்காலத்து தத்துவ சிந்தனையை பாதிக்கின்றது என்பது என் கருத்து. இக்காலத்து தத்துவ சிந்தனையாளர்கள் தங்கள் பணியை மறந்துவிட்டார்கள் போல் இருக்கின்றது. தம் கொள்கைக்கு எதிர்கொள்கையை அவர்கள் சந்திக்க பயப்படுகின்றார்கள். எனவே அதனை பொதுமைப்படுத்த தலைப்படுகின்றனர். பலவகை தத்துவக் கொள்கைகள் இப்பொழுது எழுந்துள்ளன. பயன்வழி இயல், மனிதநேயம், உடன்பாட்டு தர்க்கம், நடப்பியல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இதையெல்லாம் தத்துவ மனங்களின் தைரியமில்லாத நிலையை காட்டுவன. அன்றாட வாழ்க்கையை மறுதலிக்கும் உண்மைகளை புறக்கணிக்க கூடாது. உண்மையாம் சூரியன் முன் கண்களை மூடிக்கொள்ளும் தத்துவ அறிஞர் தம் பணிக்கு அவமானம் தேடுகின்றனர். அன்றாட அனுபவத்தின் உண்மை இன்மையை ஒவ்வொரு நல்ல சிந்தனையாளரும் அங்கீகரிக்கின்றனர். போசன்கவே தத்துவத்தில் நாம் மேலிருப்பது கீழே மேலிருப்பதை கீழே திருப்புகின்றோம் என்றார் பிராட்லி. பொய்மையின் தவறும் பல வழிகளில் மனத்தின் மீது திணிக்கப்படுகின்றன. உலகத்தை நாம் புரிந்து கொள்ள முயல்வது என்பது நமது தோல்வியை சரி செய்ய நாம் மேற்கொள்ளும் முயற்சியே என்கின்றார். அவர்கள் நோக்கு அவ்வாறே இருக்கட்டும். நாம் இப்போது வேதாந்த மரபில் தத்துவ விசாரணை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். ஒரு வழியின் நம்பகத்தன்மை தத்துவ சிந்தனையில் முக்கிய வடிவம். முடிவின் நம்பகத்தன்மை வழியின் நம்பகத்தை பொறுத்தது. சரியான அணுகுமுறையே தத்துவ அமைப்பிற்கு பெருமை சேர்ப்பது. சரியான முறையில் உண்மையை தேட வேண்டும். அத்திவித தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம். அதனை புரிந்து கொள்ள பல ஆண்டுகளும் விளக்கிச் சொல்ல பல மாதங்களும் பிடிக்கும். எல்லா காலங்களிலும் மாயை கோட்பாட்டை புரிந்து கொள்வது மிக கடினம். தவறான வாழ்க்கை முறையால் உலகில் எல்லாவித துயரங்களும் ஏற்படுகின்றன. சமுதாய அநீதி, அமைதியின்மை, அரசியல் கொடுமை, போர் போன்ற எல்லாமே மனித மனத்தின் மதிமயக்கத்தால் நிகழ்கின்றது. சமயம் அடிப்படையில் தன்னை மனத்தையும் உடலையும் சரி செய்து அவற்றின் பூர்வீக படைப்பாற்றலோடு சேர்க்கும். அப்படியென்றால் உணர்வு பூர்வமான மன ஆன்ம கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தனது உயர் இயல்பு மனிதனுக்கு தெரியாமல் இல்லை. சத்தியத்தால் எல்லா வேறுபாடுகளும் நீங்கி எல்லாவற்றிலும் இறைவனை காண முடியும். அன்பும் தொண்டும் மனத்தை தூய்மையாக்கும் வலிமை படைத்தவை. சமுதாயத்திற்கு உண்மையில் எது நல்லது எது என அறிவதே சரியான விவேகம். அது மனக்கட்டுப்பாட்டால் வருகின்றது. சரியான விவேகம் இல்லாது போனால் உண்மையான சமுதாய தொண்டு சாத்தியமில்லை. இதுவே கிரியா சாதனையின் சமுதாய மதிப்பு. தன்னை உணர்ந்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு பிரமம் மட்டுமே உண்மை. அரவிந்தர் சொல்வதைப் போல, பிரமத்தை உணராத வரை உலகத் தோற்றம் பற்றிய கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்காது. அத்தகைய கேள்விகள் எழாது. அதற்கு பதிலும் தேவை இல்லை. தத்துவ உபதேசங்கள் சாதாரண அறிவிற்கு பல தொகுப்புகளில் செய்யுளும் உரையுமாக விளக்கி உரைக்கப்படுகின்றன. சாதாரண மனிதன் இப்போது தத்துவத்தை கண்டு பயன்படுவதில்லை. சமயமும் ஆன்மீக பண்பாடும் நமக்கு வாழ்க்கையில் முக்கிய பாடங்கள் என்பதை உணர்கின்றான். தர்க்க உரைகளும் நிரூபணங்களும் தத்துவம் படித்தவருக்கே, கதை பழமொழி போன்றவை தொடக்க நிலையில் இருப்பவருக்கே. அப்போது அவர்கள் தத்துவத்தை எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தமக்குள்ளே விசாரிப்பவர்களுக்கு இவை தேவையில்லை. ஆத்மாவை உணர்ந்தால் நித்திய திருப்தி கிடைக்கும். எனவே உங்களுக்குள் தேடுங்கள், நித்தியானந்தம் கிடைக்கும். உலகப் பொருட்களில் இன்பம் இல்லை, அது வெறும் கற்பனையே. புலனின்பம் விரும்பிய பொருளை அனுபவித்ததும் நீங்கி போகின்றது. சத்சங்கம் அவசியம். நான் யார் என்று விசாரியுங்கள், ஜபம் செய்யுங்கள். தியானம், வேதாந்த பாடம் படித்தல், மௌனம், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், வியாழக்கிழமை முழுவதும் ஆகியவற்றை செய்யுங்கள். இந்த அனித்திய உலகில் நித்திய இன்பம் தருவது ஏதும் இல்லை. இவ்வுலக இன்பம் என்பது இன்பத்தில் புறப்பது, அது துன்பத்தின் இன்னொரு வடிவம். உலகியல் உறவிலிருந்து விடுபட்டு தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுபவன் இடைவிடாத ஆனந்தத்தை பெறுகின்றான். தியானம் பயின்று மேற்செல்லும் படிகளில் தடைக்கு விழுந்தாலும் மீண்டும் ஏறி இலக்கை அடைய வேண்டும். நூறு முறை தடக்கி விடலாம், ஆனால் மறுபடியும் எழுந்திருங்கள், மேலும் மேலும் முன்னோக்கி செல்லுங்கள். முன்னோக்கி செல், விசாரத்தை பயில், சிந்தனை செய். தடைகளாக வரும் சமஸ்காரங்களை எதிர்த்து நில். சண்டை நீளமானது, வாழ்க்கை இறுதி வரையிலும் கூட அது நீடிக்கலாம். தீரனாக இரு. அத்யாப்த யுத்தத்திற்கு பொறுமை வேண்டும். கடலை தன் அழகால் வற்றச் செய்ய முயன்ற பறவையைப் போல் பொறுமை வேண்டும். அல்லது கடலினால் புல்லினால் கடலை வற்றச் செய்ய முயன்ற மனிதனின் பொறுமை வேண்டும். கடின உழைப்பு தேவை, ஏனெனில் பயனாக கிடைப்பவை அமுத நிலையும் நித்தியானந்தமும். கவலைப்படுவதால் எதனையும் சாதிக்க முடியாது. வெற்றிக்கு பெரிய தடைக்கல் கவலை. எனவே கவலையை விட்டு அமைதி கொள்க. அமைதியாக இருக்க பெருமுயற்சி செய்ய வேண்டாம். அது இயல்பாகவே ஆத்ம அமைதிதான். முல்லை ஒவ்வொன்றாக பிடுங்கினால் துயரம் நீங்கும். ஏரியில் கல்லை விட்டு எறிய வேண்டாம். அப்போது அது அலை பாயாது, அமைதியாக இருக்கும். இறந்த காலம் போய்விட்டது. எதிர்காலம் நமக்கு தெரியாது, ஆனால் நிகழ்காலம் நம் கையில் இருக்கின்றது. சத்குருவுக்கு நன்றி. நிகழ்காலத்தில் நன்றாக வாழுங்கள். எப்பொழுதும் பாபாஜியின் திருநாமத்தை ஜபியுங்கள். பக்தியை வேண்டுங்கள், இன்னும் அதிக பக்தியை வேண்டுங்கள். குருவாம் சூரியன் திருவடிகளில் எல்லா பிரச்சனைகளும் கரைந்துவிடும். எப்போதும் ஒலிக்கும் அந்த வார்த்தைகள் நித்தியமானவை. உலகம் இருக்கும் வரை பூமியை ஆளும். இவை இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வழியாக எதிர்காலத்திற்கு பயணிக்கும் நித்தியம். இவை ஆன்ம மூச்சின் உடல் மொழிகள், வாழ்க்கையின் புதிரை விடுவிக்கும் பேருண்மைகள், பிரபஞ்ச ஒளியில் நிறைந்த முழு மலர்ச்சியான இதயத்தின் வெளிப்பாடுகள். முழுமை அடைந்தோரின் உதடுகளிலிருந்து இந்த ஒளி சொற்கள் வழியாக உண்மையின் முன்னிற்கும் இதயத்தின் விளைவுகள், ஆற்றல் மிக்க வாழ்க்கையின் உச்சியிலிருந்து விழும் அமுதத் துளிகள், மனத்தில் புத்தியில் எழும் சந்தேக முடிச்சுக்களுக்கு இவையே உடனடி தீர்வுகள். சுருக்கமாக சொன்னால், கடவுளோடு ஒன்றுபடும் போது நம் குறைகளை இழந்த நிலையில் வெளிவரும் உணர்வுமயமான சொற்கள் இவை. வேத காலத்தில் முனிவர்கள் நித்திய உண்மையை உபநிடத வடிவில் உபதேசித்தனர். ஓர் உண்மையை அவர்கள் தைரியமாக வெளிப்படுத்தினர். அது அவர்கள் உணர்ந்த ஞானம். அழியாத ஆனந்தத்தின் குழந்தைகளே, உலகின் இருட்டை போக்க ஒரே ஒரு வழி உள்ளது. ஆத்மாவாகிய உண்மை மறைக்கப்பட்டுள்ளது. கற்பனை நிழலாம், உலகம் பொய்யானது. ஆத்மா மட்டுமே உண்மையானது. உள்ளியல்பு சச்சிதானந்தம். ஆன்மா மட்டுமே உண்டு, வேறு ஏதும் இல்லை என்பதை அனுபவமாக உணர்த்தினர் வேத முனிவர்கள். எழுத்துக்களிலும் உபதேசங்களிலும் சோகம் என்பதை நீங்கள் உணரவில்லையா? இந்த உண்மையை போர்க்களத்தில் புதிய முறையில் அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தார் பகவான் கிருஷ்ணர். நான் எல்லையற்ற முழுமையான பரம்பொருள். உலகம் முழுவதும் பரந்திருக்கின்றேன். நான் இன்று என்றும் இருக்கும் நித்திய வஸ்து. பிறப்பும் இறப்பும் அற்றவன் நான் என்கின்றது பகவத்கீதை. நாம் பல மணி நேரம் மேடை பேச்சை கேட்கின்றோம், ஆனால் நமக்கு எந்த பயனும் விளைவதில்லை. பேச்சு முடிந்ததும் அதனை மறந்து விடுகின்றோம். எனவே உண்மை என்பது உணரப்படாமல் வெறும் மேடையில் முழங்கப்படுவது அன்று. வெறும் வார்த்தைகள் அழியக்கூடியவை. அவை நம் புடியிலிருந்து தப்பிவிடும். ஆனால் தன்னை உணர்ந்த மனிதன் இதயத்திலிருந்து பெருகும் வார்த்தைகள் அரிதாக வெளிப்பட்டாலும் அழியாதவை, அமுதமயமானவை. ஜீவன் முக்தரின் வார்த்தைகள் நம் பந்தத்தை நீக்கி உண்மையை உணர வைக்கும். தெய்வீக நெருப்பு நமக்குள் இருக்கின்றது. அது ஒளிர தெய்வீக மின்பொறி தேவை. வாழ்க்கையை சமயம் ஆக்கலாம். ஒவ்வொரு செயலும் இந்த நேரத்தில் நோக்கப்பட்டால் துயரத்தை கொடுக்கும் மனிதாபிமானம், பொல்லாத செயல்கள், இல்லாத செயல்கள் குறைந்துவிடும். சாதாரண வாழ்க்கையில் கூட தெய்வீக அருளை பெறலாம் என்று அருளாளர்கள் விளக்கி காட்டியிருக்கின்றார்கள். பணத்தை தெய்வமாக வழிபாடு செய்பவர்கள் காணாததை நம்ப மறுக்கின்றார்கள். எனவே ஞானிகளுக்கும் அருளாளரும் மறுபடியும் மறுபடியும் உடல் எடுத்து வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். இங்குதான் பாபாஜி, பாண்டிச்சேரி அன்னை ஆகியோருடைய உபதேசங்கள் நமக்கு தேவை. உடல் வீழ்ந்தாலும் அவர்கள் இன்னும் வாழ்கின்றார்கள். சாதாரண மனம் அலையின் தன்மை கொண்டது, ஆனால் அது உயர பறக்கவும் செய்யலாம். ஒவ்வொரு மனிதனிடத்தும் உணர்வுக்கு கீழே சில நிலையில் எண்ணங்கள் ஆதிக்கங்கள் செலுத்துகின்றன. எண்ணங்களே வாழ்க்கையை உருவாக்குவதால் அவற்றை கவனிக்க வேண்டும். வலிமையற்ற நம்பிக்கைகளும் விருப்பங்களும் மேலே மிதப்பவை, அவற்றால் எந்த பயனும் இல்லை. எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒரு குருநாதர் பாபாஜியைப் போல் தேவை. குருவை பற்றி எழுதும் போது மனம் ஆனந்த குடீரைச் சேர்ந்த சிவானந்தரிடம் செல்கின்றது. ஆனந்த குடீர் கங்கைக்கரையில் அமைந்துள்ளது. அந்த இடமே மிக புனிதமானது. அங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஞானியரும் அருளாளரும் இருந்திருக்கின்றார்கள். இங்குள்ள இயற்கை அழகு, ஆன்மீக அதிர்வு ஆகியவை அவ்விடம் செய்யும் சாதகரை சாதனை செய்ய தூண்டுகின்றது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம என்று நான்கு பக்கங்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன. நான்கு பக்கங்களிலும் மிகவும் அற்புதமான விடயங்கள் பாபாஜியினால் இன்று கொணரப்பட்டிருக்கின்றது. அதை முதலாவதாக இன்று இணைப்பில் இறைவனையா இருக்கிறார். கார்த்திகேயன் ஐயா பணி காரணமாக இன்னும் இணைந்து கொள்ளவில்லை. இறைவனையாவின் கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் பிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் மனமே போல பாபாஜியின் தெய்வீக உடலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அருள் வாக்கியங்களை கிரியா சாதகர்கள் அனைவரும் மனத்தில் தெளிவாக உருவாக்கி அதை நாம் சாதனையில் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி செய்வோமாக. ஆன்மீகத்தில் முக்கியமாக சீலம் பிரக்ஞை பற்றிய கருத்துக்கள் விளக்கப்பட்டது. அன்பு கருணை மனநிலைமை பற்றிய நிலைமையும் சுவாமி விவேகானந்தர் கூறிய விடுமின் கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. சாதாரண மனிதனின் தத்துவத்தை கண்டு உணர்வதில்லை அல்லது புரிந்து கொள்வதில்லை. சத்சங்கம் அவசியம் என்பது கருத்து தெளிவாக கூறப்பட்டது. நான் யார் என்பதை அறிய வேண்டும். வியாழக்கிழமையில் மௌனம் இருத்த தியானம் செய்தவர்களின் முக்கியத்துவம் சிறப்பாக தெளிவாக கூறப்பட்டது. மேலும் மேலும் முன்னோக்கி செல்வதற்கு விசாரத்தை படித்து கொள்ள வேண்டும். மனிதனை புரிந்து கொள்ளுதல் அவசியம். கவலையை விட்டு மன அமைதியாக இருத்தல் நன்று. பிறந்த காலம் போய்விட்டது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என தெரியாது. எனவே எல்லா சாதகர்களும் நிகழ்காலத்திலிருந்து உங்களுடைய சாதனைகளை கூட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக மூச்சின் முக்கியத்துவம் பற்றி உணர வேண்டும். கடவுளோடு ஒன்று சேரும் போது ஏற்படும் உணர்வை அறியுங்கள். ஆத்மா மட்டுமே உண்மையானது. சோகம் பற்றிய விவரத்தை அறியுங்கள். அது மாத்திரமல்ல, தன்னை உணர்ந்த மனிதன் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட உண்மைகள் அறியாதவை என்பது நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்க்கையில் கூட தெய்வீகத்தன்மையை அறியலாம். அரவிந்தர் கூறிய உண்மையை சரியாக புரிந்து கொண்டால் அதில் பல நன்மைகள் கிடைக்கும். சாதனை செய்ய தூண்டியவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் சாதனையை செய்து நமது ஆன்மீக முன்னேற்றத்தில் சத்சங்கங்களின் பயனை அடைவதற்காக அதை மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பகாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா. ஓம் கிரியபாவா ஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக சொன்ன இன்று வாசித்த பக்கங்களில் முக்கியமான கருத்துக்களை எல்லாம் எடுத்திருக்கின்றீர்கள். ரெண்டு கருத்துக்களை நான் அதனுடன் இந்த சத்சங்கத்திற்கு முன் தெரிவித்து விடுகின்றேன். முதல் ஒரு கருத்து இங்கு தரப்பட்டிருக்கின்றது. பாபாஜியா, தெய்வீக நெருப்பு நமக்குள் இருக்கின்றது, அது ஒளிர தெய்வீக மின் பொறி தேவை. இது மிகவும் முக்கியமானது. எல்லோரிடமும் எங்களுக்குள் தெய்வீக நெருப்பு மின் பொறி இருக்கின்றது. ஆனால் அதை எழுச்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆன்மீகத்துக்குள் இறங்கினால்தான் அது எளிமையே தவிர, அல்லது இந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் உண்டு கழித்து நித்திரை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுவோம். ஆகவே அந்த பொறி நெருப்பு என்று இங்கு பாபாஜி சொல்வது, தெய்வீக நெருப்பு என்று சொல்வது, எங்களுடைய குருமார்கள் சொன்ன கருத்தின்படி அந்த சொற்களுக்கு அது எல்லோருடைய உடலிலும் ஆன்மாவுடன் இருக்கின்றது. அதை நாங்கள் எழுப்புவதற்கு இந்த ஆன்மீக பாதையில் சென்றால்தான், இந்த ஆன்மீக சாதனையை சென்றால்தான் நாங்கள் அதை எழுப்ப முடியும். அதை இன்னொரு சக்தி, ஒரு விடயமாக சொல்லப்போனால் குண்டலினி சக்தி என்று கூட நீங்கள் கிரியா யோகத்தில் அதை சொல்லலாம். அந்த சக்தியை நாங்கள் மேலெழுப்ப வேண்டும் என்பது அதன் கருத்து பாபாஜியின். அதைவிட இன்னொரு முக்கியமான விடயமும் தரப்பட்டிருக்கின்றது, அந்த சொல்லையும் சொல்லி முடிக்க வேண்டும். எண்ணங்களே வாழ்க்கையை உருவாக்குவதால் அவற்றை கவனிக்க வேண்டும் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். எங்களுடைய இந்த அலைச்சல் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் மனதினால் எழுப்பப்படும் எண்ணங்களே. ஆகவே அவற்றை நாங்கள் துல்லியமாக கவனிக்க வேண்டும். அதற்கு மறுமுறையாக அந்த எண்ணங்கள் எழும்போது அதற்கு பதிலாக ஆன்மீக எண்ணங்களால் அவற்றை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும், அல்லது அந்த எண்ணங்களை விட்டு விலத்த வேண்டும். இதுதான் கிரியா யோகத்தின் அடிப்படை கருத்து. ஆகவே அதன் வழி நிற்போம். இந்த சாதனையில் நாங்கள் எல்லோருமாக எங்களுடைய சொந்த சாதனைகளில் வெற்றி பெறுவோம். அதற்கு எல்லாம் வெல்ல சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் பரம்பொருளின் ஆசியை வேண்டுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவ